நமக்காக சபிக்கப்பட்ட சிலுவை மரத்தை தெரிந்து கொண்டு நித்திய அளவிலிருந்து நம்மை விடுவித்த கிறிஸ்து இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆராதனை தியானத்திற்கு உதவியாக ஆதியாகமம் 3:4-6. நமது ஆராதனை தியானமாக 2 மரங்கள் என்ற தலைப்பின் கீழ் சில காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 1, தோட்டத்தின் நடுவே இருந்த தேவன் புசிக்க வேண்டாம் என்று விளக்கி இருந்த மரம், இதை நாம் முதல் மரம் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். 2வது மரம் என்னவென்றால், நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து செலுவையில் அடிக்கப்பட்ட அந்த மரம், அது 2வது மரம் என்று நாம் இந்த செய்தியில் எடுத்துக்கொள்வோம். நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சம் அல்லது அந்த மரம் என்று நாம் பார்க்கிறோம். அது ஆதியாகமம் 2:9-17 நாம் வாசிக்கிறோம். இந்த மரம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமாக இருந்தது. மனித குலத்தின் மிகப்பெரிய வீழ்ச்சி அரங்கேற வாய்ப்பாக இருந்த ஒரு மரமாக இந்த 1வது மரம் இருந்தது. அப்போஸ்தலனாகிய லூக்கா அப்போஸ்தலர் 5:30 எழுதுகிறார், நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி என்று. இந்த மரம்தான் 2வது மரம். 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மரத்திலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று நாம் படிக்கிறோம். இந்த 2 மரத்திற்குமான முரண்பாடுகளை நாம் இப்பொழுது ஒன்றின் பின் ஒன்றாக சில காரியங்களை நாம் படிக்க போகிறோம். 1வது, நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவது என்னவென்றால், இந்த மரத்தை, அதாவது இந்த 1வது மரத்தை நாட்டினது ஆதாம் அல்ல, இந்த மரத்தை நாட்டினது ஆதாமையும் படைத்த தேவன். ஆதியாகமம் 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலனுமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆனால் இந்த 2வது மரத்தை நாட்டினது மனிதர்களாகிய நாம். இந்த சிலுவை என்ற 2வது மரத்தை வடிவமைத்து கல்வாரி மலையில் அதை தூக்கி நிறுத்தியது மனிதர்களாகிய நாம் தான். தன்னை படைத்த இறைவனையே தண்டிக்கும்படி சிலுவை மரத்தை உருவாக்குகிறான் என்றால் மனிதன் எத்தனை கொடூரமானவன் என்பதை சிந்தித்து பாருங்கள். இதை நம்முடைய வேதாகமம் மிக தெளிவாக காட்டுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 15:24. மார்க் 15:24. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். மனிதர்களாகிய நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவாதி தேவனை ஒரு மரத்தில் அடிக்க ஒரு சிலுவை மரத்தை நாம் தயார் செய்து அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று நாம் அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம். தன்னை படைத்த தேவனையே சிலுவையில் அடிக்கும்படியான ஒரு துணிகரமும் ஒரு துணிச்சலும் மனிதனுக்கு எப்படி வந்திருக்க முடியும்? 2வது முரண்பாடு நாம் பார்க்க போகிறோம். அந்த முதல் மரம் பார்வைக்கு இன்பமானதாக இருந்தது. ஆதியாகமும் 3:6 நாம் பார்க்கிறோம். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஓ, ஒருவேளை அந்த மரம் பார்ப்பவர்களை வசீகரம் செய்யும் அளவுக்கு அழகானதாக இருந்திருக்கலாம். ஒருவேளை பார்ப்பவர்களை கவர்ந்து இழுக்கும் அளவு அழகுனதாக, பார்வைக்கு இன்பமுள்ளதாக, இனிப்புள்ளதாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த இரண்டாம் மரமாகிய சிலுவை மரம் பார்க்க கொடூரமானதாகவும் அருவறுக்கப்படத்தக்கதுமாகவே இருந்தது. ஓ, நமக்காக பாடுகளை அனுபவிக்கும் இயேசு கிறிஸ்து, கொடூரமான கூட்டம், கேலி கிண்டல் செய்யும் ஆசாரியர்கள், 2 திருடர்கள், பெருக்கெடுத்து ஓடும் இரத்தம், 3 மணி நேர காரிருள், இங்கே நம் பார்வைக்கு இன்பமாக ஒன்றுமே இல்லை. தோட்டத்தின் நடுவே இருந்த முதல் மரம் பார்வைக்கு இன்பமாக இருந்ததென்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இரண்டாம் மரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஏசாயா 53:6 நாம் பார்க்கிறோம், நாம் அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3வதாக உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புவது, தேவன் தோட்டத்தின் நடுவே இருந்த மரத்தின் கனி புசிக்க வேண்டாம் என்று விளக்கி இருந்தார். ஆதியாகமம் 2:17. இங்கே தெளிவான ஒரு கட்டளையை நாம் பார்க்கிறோம். நீ அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாவா என்று ஒரு கட்டளையே அவர் இடுகிறார். ஆனால் இரண்டாம் மரமாகிய சிலுவை மரத்தின் கனியை புசிக்க அனைவரையும் அவர் அழைக்கிறார். ஜீவனை கொடுக்கும் அந்த கனியை யாவரும் புசித்து ஜீவனை பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 34:8 தாவீது பாடுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று. தேவன் முதல் மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தார். ஆனால் இரண்டாம் மரத்தின் கனியை நாம் புசிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறார். நேற்றைய தினம் ஸ்தானாபதியில் அனுதினம் அண்ணாவில் நாம் அனைவரும் வாசித்திருப்போம், அவர் ஜீவ அப்பமாக இருக்கிறார், மேலும் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்ற வாக்கு தத்துவத்தையும் கொடுத்திருக்கிறார். யோவான் 6:51 இது இருக்கிறது. நான்காவதாக உங்களுடைய கவனத்தில் நான் கொண்டு வர விரும்புவது, முதல் மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் விளக்கியிருந்ததால் சாத்தான் தன் அனைத்து தந்திரங்களையும் செய்து மனிதனை அந்த கனியை புசிக்க செய்தான். நேர் எதிராக இப்பொழுதோ தேவன் இந்த இரண்டாம் மரத்தின் கனியை புசிக்க அனைவரையும் அழைக்கிறார். ஆனால் சாத்தான் தன் அனைத்து உபாய தந்திரங்களின் மூலம் இந்த ஜீவ அபத்தை மனுஷன் புசிக்க கூடாதபடிக்கு செய்கிறான். ஓ, பழைய பாம்பாகிய அதே வழு சிற்பம் இந்த இரண்டாம் மரத்தின் கனியை புசிக்க விரும்பாதபடிக்கு அதற்கு எதிராக, சிலுவைக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பொய்களை பேசுகிறது, சந்தேகங்களை எழுப்புகிறது. 5வது, முதல் மரத்தின் கனி பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் வரவித்தது. ஆதியாகமம் 2:17, அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டிருந்தார். அந்த மரத்தின் கனியை புசித்ததினால் ஒட்டுமொத்த மனித இனமும் சாபத்திற்குள்ளாக சென்றது. அதை புசித்த மாத்திரத்தில் மனுஷனை பாவமும் மரணமும் ஆட்கொண்டது. ஆனால் நேர்மறையாக அதற்கு எதிராக நமது இயேசு ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு அவர் நித்திய ஜீவனையும் சாபத்தினின்று விடுதலையையும் அவர் கொடுக்கிறார். ஒரு கனியை புசித்தது நிமித்தம் பாவமும் சாபமும் வந்து மனிதனை ஆட்கொண்டதென்றால், சிலுவை மரத்தில் தொங்கி நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உட்கொள்ளுகிறவனுக்கு, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு மரணத்தினின்று விடுதலையும் ஆவிக்குரிய நித்திய வாழ்வும் கிடைக்கிறது. ஆறாவது, விளக்கியிருந்த விருட்சத்தை தேவனுடைய அனுமதியின்றி ஆதாம் புசித்ததால் திருட்டுத்தனன் என்ற ஒரு பட்டத்தை அவன் பெறுகிறான். தேவன் விளக்கியிருந்த, தேவனால் அனுமதிக்கப்படாத ஒரு கனியை, ஒரு மரத்தின் கனியை அவன் திருட்டுத்தனமாக அங்கே சென்று புசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த முதல் பாவமாக இந்த திருட்டுத்தனமும் தேவனுக்கு எதிரான ஒரு செயலுமாக இருக்கிறது. அவன் அந்த திருட்டுத்தனத்தின் மூலம், திருடுவது நிமித்தம், அந்த பழத்தை திருடி உட்கொண்டது நிமித்தம் அவன் பரதேசிலிருந்து, அதாவது தேவனுடைய தோட்டத்திலிருந்து அவன் வெளியே துரத்தப்பட்டான். ஆனால் மனம் திரும்பிய திருடன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நல்லவர் என்று ருசி பார்த்து பரதீசை, அதாவது தேவனுடைய தோட்டத்தை அவன் அடைகிறான். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று இயேசு கிறிஸ்து அங்கே வாக்குறுதி கொடுக்கிறதையும், அங்கே பரதீசை அவன் அன்றைய தினமே சுதந்திரித்துக் கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். முதல் மனிதன் அந்த பாவ சாபமான மரத்தின் கனி புசித்து பரதீசை இழந்தான். ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மறுபுறம் அறையப்பட்ட கள்ளன் திருடன் அந்த கனியை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ருசி பார்த்து அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம் எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்து இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை நமக்கு வழங்கி இருக்கிறார். எனவே நன்றி எழுதியுள்ள இதயத்தோடு அவர் பாதம் வீழ்ந்து வணங்குவோம். அவர் ஒருவரே வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 228வது பாடலில் உள்ள ஒரு சரணத்தை நாம் பாடுவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாந்திலை பாரிடுவேன். ஆ, சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் நன்பில் மறைவில் கிருபையினிய நிழலில் ஆத்துமனி சரின்னருகில் ஆத்துமனி சரின்னருகில் அடைகிறாருதல் மனதில் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாந்திலை பாரிடுவே. பாவ பார சுமையரா சோர்ந்தே தாண்டங்கையில் ஜீவியமே. பாவ பார சுமையால் சோர்ந்தே தாழ்ந்த ஜீவியமே. சிலுவை அன்றே வந்ததினாள் சிறந்த சந்தோஷம் கண்டதினாள் சிலுவை அன்றே வந்ததினாள் சிறந்த சந்தோஷம் கண்டதினான் இழைப்படையாது மேலோகில் இழைப்படையாது மேலோகில் ஏகுவை பரந்தே வேகம் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன்.